ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. சிற்சபேசா சிவசிதம்பரம், தில்லை அம்பலம், திருச்சிற்றம்பலம், ஸ்படியதச்சுத்ரவண்ணம், மௌக்திஹியக்ஷமாலாம், அமிர்தகலசகஸ்தம், ஞானமுத்ராங்கிராக்ரைம், ததிதமுருககஸ்தம், சந்திரசூடம், திருநேத்ரம், பிரணமதகுருமூர்த்திம், தட்சிணாமூர்த்தி தேவோ. கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் முனைவரே, எல்லாம் இல்லை ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத சிற்சபேசமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும், ஆன்மநாயகன் திருப்பரசுந்தரி சமேத சோபநாத பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும், குருவருள் திருவருள் துணை கொண்டு, சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே நாம் ஒரு ஞான சிந்தனையை சத்சங்கத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் மூன்றாவது நாள். கடந்த இரண்டு நாள்களாக சிவபூஜைக்கு உரிய அந்த மகத்துவங்களையும் சைவ அனுஷ்டானத்திற்கு உண்டான விதிகளையும் நாம் ஓரளவிற்கு அறிந்து கொண்டு வந்திருந்தோம். இன்றைய தினம் சிவபூஜைகளுக்கு உண்டான முக்கியமான தத்துவங்களையும், அதற்கு முதல் அங்கமாக இருக்கக்கூடிய சூரிய பூஜையினுடைய தாத்பரியங்களையும் இன்று சிந்திக்க நாம் உள்ளோம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை என்று திருமூலர் அவர்கள் திருமந்திரத்திலே அருளி செய்வார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை, யாருக்கும் யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரைதானே என்று அருளி செய்வார். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்பது இந்த திருவாக்கு. மேலை தவப்பணத்தினாலே அல்லது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலேயே சிவபூஜை ஒருவருக்கு செய்யக்கூடிய வாக்கியமானது, பாக்கியமானது கிடைக்கும். அடிக்கடி இந்த வாக்கினை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். சராசரி மாநிலர்களுக்கு இந்த தவம் வாய்க்காது. ஆகவேதான் திருமூலர் பெருமான் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று அருளி செய்தார். அந்த புண்ணியம் என்பது சிவப்புண்ணியம், மேலை தவத்தினால் வரக்கூடிய அந்த புண்ணியமானது எல்லோருக்கும் வாய்ப்பது அரிது. ஆகவே தான் இந்த வாழ்வெனும் மையலிட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது என்று அருளஞ்சி சிவாச்சாரியார் அருளி செய்தார். இந்த சைவத்தினை சார்வது என்பது மிக மிக அரிது. அவ்வாறு சிவபெருமானை வழிபடக்கூடிய இந்த சைவ சமயத்தை சார்ந்தாலும், இந்த வேதம் ஓதக்கூடிய நான் மறை பயிலும் நாட்டில் என்று அருளஞ்சி சிவாச்சாரியார் கூறுவார். அவ்வாறு வாழ்வெனும் மையலிட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பொருள் அரிது என்ற திருவாக்கிற்கிணங்க, சிவபெருமானை வழிபடக்கூடிய பல சமயங்கள் பாசுபத சைவம், காலமுக சைவம் என்று பலவிதமான சைவங்கள் இருந்தால் கூட, அதிலே இந்த ஆகம மார்க்கமாக இருக்கக்கூடிய ஆகமங்களுடைய ஞானவாதமாக இருக்கக்கூடிய சித்தாந்த சைவத்தை அனுசரித்து, நான்பறை பயிலா நாட்டில் என்ற திருவாக்கிற்கிணங்க, பாரத தேசத்திலே இந்த வேதமும் ஆகமும் விளங்கக்கூடிய இந்த பாரத தேசத்திலே வைதீக சைவ அனுஷ்டானங்களை கொண்டு செய்யக்கூடிய இந்த பாக்கியம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிலத்திற்கே கிடைக்கும். ஆகவே தவமும் தவமுடையார்க்கே என்று திருவாக்கு உண்டு. முறையான தவம் அறிவது என்பது மிக மிக அரிது. மற்றவை எல்லாமே பசு புண்ணியம் பதிப்புண்ணியம் என்ற இருண்ட விதத்திலே, அந்த சிவருமான் அருளி செய்த பரமேஸ்வரன் அருளி செய்த அந்த வேத ஆகம வாக்கியங்களுக்கு மாறாக செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் பசு புண்ணியமாகவும், அந்த வைதீக சைவம் ஒழுகக்கூடிய அந்த வழிபாடானது பதிப்புண்ணியமாகவும் உரிமை பெறக்கூடிய தன்மை என்று நமது அருள் சான்றோர்கள் அனைவரும் முரளி செய்துள்ளார்கள். ஆகவே தான் மேலை தவத்தினால் தவப்பயனால் மட்டுமே இந்த சிவபூஜை செய்யக்கூடிய பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கும் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் திருமூலர் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று ரத்தின சுரக்குமாக இந்த வார்த்தைகளை மிக சுத்திர சுருக்கமாக அருளை செய்தார். ஏனென்றால் நமது சைவ ஆகமங்கள் 28, அதிலே சிவபேதம் 5, ருத்ரபேதம் 18, மொத்தம் 28 ஆகமங்களானது இருக்கின்றன. இந்த 28 ஆகமங்களிலேயும் மேலான தவமாக, மேலான தபமாக, மேலான புண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எது என்றால் அது சிவபூஜை மட்டுமே. சுப்ரபேத ஆகமம் மிக அழகாக இதனை வலியுறுத்தி கூறுகின்றது. சிவபூஜா சமம் புண்ணியம், நபுதம் நபவிஷ்யதே என்று சிவபூஜைக்கு நிகரான சமம் அல்லது சிவபூஜைக்கு நிகரான புண்ணியம் இவ்வுலகத்தில் தோன்றவும் இல்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை என்று சுப்ரபேதாகவமானது கூறுகிறது. சிவபூஜைக்கு சமமான ஒரு அறமோ தர்மமோ புண்ணியமோ இந்த உலகத்திலே இப்பொழுது வரை தோன்றவும் இல்லை, இனியும் தோன்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு புண்ணியம் அந்த சிவபூஜை என்பதை, அதுவும் வைதிக சைவம் ஒழுகக்கூடிய வழியிலே அதை செய்வது எப்பேற்பட்ட மகா புண்ணியம் என்பதை நாம் அனைவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதனைத்தான் இந்த அருளாளர்கள் அனைவருமே கூறி செய்துள்ளார்கள். அத்தகைய சிவபூஜையினுடைய பூர்வாங்கத்தினை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பூர்வாங்கம் என்றால் அதனுடைய அடிப்படையான முதல் பகுதிகளை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பூஜை என்பது ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று இருவிதமான பூஜைகளை சைவ ஆகமங்களானது நமக்கு உரைக்கச் செய்கின்றன. ஆத்மார்த்தம் என்றால் ஒரு ஆன்மாவானது தன்னளவில் தன்னுடைய ஆன்ம முதிர்ச்சி அல்லது ஆன்ம பக்குவம் அல்லது ஆன்ம ஞானத்தை வேண்டி தனது இல்லத்திலே ஆத்மார்த்தமாக செய்வதற்கு ஆத்மார்த்த சிவபூஜை என்று பெயர், அதற்கு ஆன்ம பூஜை என்று பெயர். அவ்வாறு எழுந்திருளக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு ஆன்ம நாயகன் என்று பெயர். இரண்டாவதாக இருக்கக்கூடிய பூஜை பரார்த்த பூஜை என்று பெயர். இந்த பரார்த்த பூஜை என்பது ஆலயங்களிலே சிவருமானை நிர்மாணம் செய்து சிவம்பலிங்கமாக, மானுஷலிங்கமாக, ஆரிடலிங்கமாக, தேவலிங்கமாக, கனலிங்கமாக, தேவீலிங்கமாக இவ்வாறு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து உலக நன்மையின் பொருட்டு யாவர்க்குமாம் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதவே அல்லாமல் வேறொன்றும் அறியவும் பராபரமை என்ற வாக்கிற்கிணங்க சர்வே ஜனா சுகினோபவந்து என்ற அந்த வாக்கிற்கிணங்க இந்த உலக நன்மையின் பொருட்டு ஆலயங்களிலே ஆதிசைவர்களாகிய சிவாச்சாரியர்களை கொண்டு செய்யக்கூடிய பூஜைக்கு பரார்த்த பூஜை என்று பெயர். இவ்வாறு இருக்கக்கூடிய இரண்டு விதமான பூஜைகளிலே நாம் இப்பொழுது ஆன்மார்த்த பூஜை என்பதை நாம் இப்பொழுது பார்க்க உள்ளோம். ஆன்மார்த்த பூஜை என்பது ஒரு ஆன்மா, ஒரு மனிதன் தன்னளவில் தன்னுடைய வினையை போக்கி சிவஞானத்தை பெற்றுவதற்கு துணையாக இருக்கும் சாதனமாக இந்த அனுஷ்டானமும் சிவபூஜையும் வழங்குகிறது. அத்தகைய ஆத்மார்த்த பூஜையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இப்பொழுது ஆத்மார்த்த பூஜையை எவர் எவரெல்லாம் செய்யலாம், சிவருமான் மீது பற்று கொண்டு சிவபெருமானினுடைய சாதனமாக இருக்கக்கூடிய விபூதி, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம் என்கின்ற ஐந்தெழுத்து மீது மாறாத பற்று கொன்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆன்மாகவும் இந்த சிவபூஜை செய்வதற்கு தகுதி உடையவர்கள். அதனை நமது மகுடாகமமானது 28 ஆகமங்களில் உள்ள மகுடாகமானது கூறுகின்றது. விப்ர க்ஷத்ரிய விக்ஷூத்ர தீக்ஷிதா ஆத்மார்த்தம் யஜனம் குர்யுஹு நகுர்யஸ்து பிரார்த்தகம் என்று கூறுகிறது. அதாவது வருணம் என்று சொல்லக்கூடிய அந்தனர், சத்திரியர், வைசியர் என்று இருக்கக்கூடிய அந்த நான்கு வர்ணத்தவர்களும் மற்றும் உள்ளவர்களுக்குள்ளேயும் இந்த ஆத்மார்த்த யஜனம் என்பது குரு வழியாக குரு அவருடைய பக்குவத்தை அறிந்து, ஏனென்றால் இந்த ஒரு சிஷியரானவருக்கு சமய தீட்சை எடுத்துக்கொண்டால் அவர் அனுஷ்டானம் செய்வதற்கான அந்த உரிமை அல்லது அந்த அதிகாரமானது அவருக்கு வழங்கப்படுகிறது. அப்பொழுது இந்த ஆத்மார்த்த சிவபூஜை செய்ய வேண்டும் என்றால் அவர் சமய தீட்சைக்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய விசேஷ தீட்சையை சைவ ஆகம பிரகாரம் ஆச்சாரியாரை அடைந்து விசேஷ தீட்சையானது பெற வேண்டும். அப்பொழுது குருநாதநாதனானவர் அந்த நான்கு வர்ணத்திலே அவர் எந்த வர்ணம் என்பதையெல்லாம் குருநாதன் அப்பொழுது ஆச்சாரியர் அவர் பார்க்க மாட்டார். சிஷியனுடைய பக்குவ நிலை, இந்த அனுஷ்டானத்தை செய்த சிஷியன் இந்த சிவபூஜை செய்வதற்கு இவன் யோக்கியதை உள்ளவன், அருகதை உள்ளவன் அல்லது தகுதி உள்ளவன் என்பதை தம்முடைய ஞான நிலையில் அல்லது ஞானக்கண் கொண்டு குருநாதர் நபரை சோதித்து பின்பு தரப்படக்கூடியது விசேஷ தீட்சை என்று பெயர். இந்த விசேஷ தீட்சையை எடுத்துக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆத்மார்த்த சிவபூஜையானது அவசியம் செய்வதற்கான அதிகாரம் உண்டு. நம்முடைய சைவர்களிலே அனைவரும் இத்தகைய ஒரு நிலையை அவசியம் அடைய வேண்டியது அவசியம். தகுந்த ஆச்சாரியரை அடைந்து முதலில் சமய தீட்சையானது பெற்று அனுஷ்டானம் செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை பெற்று முடிந்தளவிற்கு நமது லௌகீக வாழ்விலே அதற்கான ஒரு நேரங்களை ஒதுக்கி அதே போல விசேஷ தீட்சையானது பெற்று நமது லௌகீக வாழ்விலே பல வேலைகள் இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் சிவபூஜைக்காக நாம் ஒதுக்கி இதனை அவசியம் செய்து வர வேண்டும். அதற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய தீட்சைகள் எல்லாம் அவரவருடைய நிலைக்கு தக்கவாறு தேவைப்படுவது. ஆனால் சமயம் விசேஷம் என்கின்றது இருந்தே இந்த காலத்தில் அல்லது கலியுகத்தில் போதுமானது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த வகையிலே ஆச்சாரியன் சிஷியனுடைய அந்த பக்குவ நிலையை சோதித்து தரக்கூடியது இந்த விசேஷ தீட்சை என்று பெயர். விசேஷம் என்றால் விசேஷித்து அப்ப சிவபூஜையை விசேஷமாக செய்யக்கூடிய பக்குவம் வருவதனால் அவருக்கு விசேஷ தீட்சையானது வழங்கப்படுகிறது. ஆக சிவருமான் மீது பக்தி கொண்ட அனைவரும் இந்த சிவபூஜை செய்வதற்கான அருகதை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள், உரிமை உள்ளாதவர்கள் என்பதை உள்வாங்கிக் கொண்டு பின்பு இந்த விசேஷ தீட்சை பெற்றவுடன் ஆச்சாரியன் இத்தகைய சிவபூஜையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் முறைப்படுத்தி தருவார். ஆச்சாரியன் சிவபூஜை விசேஷ தீட்சை பெற்றவுடன் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முறைப்படுத்தி தரக்கூடிய ஒரு பக்குவம் ஆச்சாரியனுக்கு உண்டு, அல்லது கடமை என்பது ஆச்சாரியனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஆச்சாரியனானவர் இந்த சிவபூஜையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சிவபூஜையிலே அருவருவ துருமேனியாக சகல நிஷ்கலமாக இருக்கக்கூடிய பெருமானை வைத்து பூஜிக்க வேண்டும். அவ்வாறு பூஜிக்கக்கூடிய அந்த பெருமானானவர் இரண்டு வடிவங்களிலே இருப்பார். ஒருவர் உடையவர் என்று பெயர், மற்றொருவர் க்ஷணிகலிங்கம் என்று பெயர். உடையவர் என்பது லிங்க திருமேனியாகவே எழுந்தருளச் செய்வது, ஆகமங்கள் அதனை லிங்க திருமேனியாக எழுந்தருளச் செய்ய கூறுகின்றது. க்ஷணிகலிங்கம், க்ஷணிகலிங்கம் என்றால் பூஜை செய்த பின்பு அதனை விடுவது, அப்பொழுதே அதை ஹிருதயத்தில் ஒடுக்கிக் கொள்வது. அந்த சிவபூஜை செய்யக்கூடியவருடைய ஹிருதயத்திலே அந்நேரமே அதனை ஒடுக்கிக் கொள்வது, அல்லது க்ஷண நேரம் அப்படின்வா. ஆனால் அது க்ஷண நேரம் அப்படின்றத பொருள் இருந்தால் கூட பூஜை செய்தவுடன் அதற்கு பரான்முகார்க்கியம், அதாவது பரான்முகார்க்கியம் இதை தந்தருளி சுவாமியை முழுமையாக நமது ஹிருதயத்திலே ஒடுக்கிக் கொள்வது. உடையவர் என்பது எப்பொழுது லிங்க திருமணியாக இருக்கக்கூடியவர். இப்பொழுது ஒரு மாணவனானவன் அல்லது ஒரு சிஷியனானவன் எதனை எடுத்துக்கொள்ளலாம், உடையவரை எடுத்துக்கொள்ளலாமா, க்ஷணிகத்தை எடுத்துக்கொள்ளலாமா என்பதை ஆச்சாரியன்தான் முடிவு செய்யக்கூடியவர். நம்மளுடைய இந்த தீட்சை, அனுஷ்டானம், சிவபூஜை இந்த மூன்றிலேயும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஒருபோதும் சிஷியருக்கு இல்லை, ஆச்சாரியனுக்கு மட்டுமே அந்த அதிகாரமானது உண்டு. இந்த சிஷியனுக்கு இந்த தீட்சையை அளிக்கலாம், இந்த சிஷியனுக்கு இத்தகைய லிங்கத்தை அளிக்கலாம், இந்த சிஷியனுக்கு இந்திய லிங்கத்தை வழிபட்டு வர கூறலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது ஆச்சாரியனுக்கே உண்டு. ஆனால் ஆச்சாரியனுக்கு அதோடு ஒரு கடமை என்னவென்றால், சிஷியன் தீட்சை பெற்ற பிறகு அவன் எவ்வாறு ஒழுக வேண்டும், எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்ற கடமை என்பது ஆச்சாரியனுக்கு கண்டிப்பாக, குருநாதருக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த வகையிலே இரண்டு விதமான லிங்கங்கள் இருக்கின்றன, உடையவர் லிங்கம், க்ஷணிகல் லிங்கம் என்று பெயர். சைவ ஆகமங்கள் க்ஷணிகலிங்கம் என்று ஒரு பகுதியை கூறுகிறது. 12 வகையான லிங்கங்களை இந்த க்ஷணிகம் என்று கூறுகின்றது. இந்த க்ஷணிகம் என்பதில் சைவ ஆகமம் அழகாக அதனை வரிசைப்படுத்துகின்றது, கரணாகமம் அதை கூறுகின்றது. சிகதம் தண்டுலம் ச அன்னம் நதிமிர் கோமயம் ததா நவநீதம் ச ருத்ராட்சம் பஷ்பசந்தனம் குர்ச்சகம் புஷ்பமாலா குலம் செய்வ க்ஷணிகம் துவாதசம் பவேது என்று காரணாகமமானது கூறுகின்றது. காரணாகமானது இந்த விதமான 12 லிங்கங்களிலே க்ஷணிகம் என்று அதனை முறையில் வைத்து இந்த 12 லிங்கங்களிலேயும் ஆத்மார்த்த பூஜையானது செய்யலாம் என்று காரணாகமம் கூறுகின்றது. ஒன்று புற்றுமண், இந்த புற்றுமண்ணை வைத்து லிங்கமாக பூஜிப்பதனால் மோட்சம், அதாவது ஞான வைராக்கிய மோட்சமானது கிடைக்கும் என்று கூறுகிறார். நமது திரு ஒற்றியூரிலேயும் நமது திருவாரூர் புற்றுமன்னால் ஆன லிங்க பெருமான் பரமேஸ்வரன் அங்கே வன்மீகநாதராக எழுந்தருளியுள்ளார். ஆக பெருமான் அங்கு வன்மீகநாதராக விரிந்துள்ளதால் தான் அது ஞானத்திற்குரிய இடமாக இருக்கின்றது. ஏனால் ஆகமங்கள் அதனை புற்றுமன் என்பது மோட்சத்தை தரக்கூடியது என்று கூறுகிறது. அடுத்ததாக ஆற்றுமன் என்பது நமக்கு பூமி லாபங்கள் சௌரியங்களை கொடுக்கக்கூடியதாக அந்த ஆகமங்களானது கூறுகின்றன. கம்பா நதிக்கரையிலே பரமேஸ்வரனானவர் அம்பிகையானவர் அந்த காஞ்சிபுரத்திலே கம்பா நதியிலே அந்த ஆற்று மண்ணை வைத்து பெருமானை வழிபட்டாள். முதல் முதல் சிவபூஜை செய்தவள் அம்பிகை. அந்த அம்பிகை வழிபட்டது ஆற்றுமண் லிங்க மண்ணிலிருந்து லிங்கமாக ஸ்தாபித்து பார்வதியானது வழிபட்டான். அதே போல மூன்றாவதாக பச்சரிசி மாவினால் லிங்கத்தை நிர்மாணம் செய்து அந்த ஆன்மலிங்க பூஜையை செய்யலாம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. இவ்வாறு பச்சரிசி மாவினால் செய்யக்கூடிய லிங்கத்திற்கு திரவிய லாபம், நிறைய பொருளாதாரங்கள் கிடைக்கும், நிறைய வசதிகள் கிடைக்கும் என்று கூறுகின்றன. மூன்றாவதாக நான்காவதாக அன்னலிங்கம், சுத்தமான அன்னத்தினால் ஆகப்பட்ட லிங்கத்தை கொண்டு பூஜை செய்யலாம். சிதம்பரத்திலே அன்ன தரிசனமானது அங்கே கால பூஜையிலே ஆறு கால பூஜையிலே அன்ன தரிசனமானது நடக்கும். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. அன்னம் என்பதற்கு இரண்டு பொருள், சோறு என்று அர்த்தம். சோறு என்றால் அன்ன நம் உணவு சாப்பிடக்கூடிய உணவு அருந்தக்கூடிய அன்னத்தையும் குறிக்கும், முக்தியாகி அந்த சோறையும் குடிக்கும், முக்தியானது. ஆக சிதம்பரத்தில் தரிசனம் செய்பவர்களுக்கு முக்தியும் கிடைக்கும், புக்தியும் கிடைக்கும் என்று கூறுவது போல அந்த அன்னம்பாளிக்கும் திண்ணை சிற்றம்பலம்ன்ற மாதிரி கணிகலிங்கத்திலே நான்காவது வகைலிங்கம் அன்னலிங்கம். அதனால் நமக்கு முழுமையான அன்னவிருத்தி, நமது வாழ்விற்கு தேவையான சௌரியங்களை கொடுக்கக்கூடியது இந்த அன்னலிங்கம். அடுத்ததாக கோமயலிங்கம், ஐந்தாவதாக கோமயலிங்கத்தை வைத்து கணிகலிங்கமாக நாம் பூஜை செய்யலாம். பசுவனுடைய சாணை சாணம், அந்த சாணத்தை சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு வியாதி நாசமானது, நோய் நொடியெல்லாம் நீங்கி வியாதி நாசமானது ஏற்படுவதாக ஆகமங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக வெண்ணெய், ஆறாவதாக கணிகலிங்கமாக கூறப்படுவது வெண்ணெய் லிங்கம். இந்த வெண்ணெயையே சிறிது பிடித்து அதை சிவபெருமானுடைய மூர்த்தமாக பாவித்து அதிலே சிவபூஜையானது செய்யும் பொழுது நமக்கு நிறைவான மனமகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம் என்ற பரம ஐஸ்வர்யங்களையும் சுவாமி கொடுக்கின்றாராம் இந்த வெண்ணையினுடைய லிங்கத்தினால். அடுத்ததாக ருத்ராட்சலிங்கம், ஏழாவதாக இருக்கக்கூடியது ருத்ராட்சலிங்கம். இந்த ருத்ராட்சலிங்கத்தை கணிகலிங்கத்தில் சிவருமானாக லிங்கமாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஞான விருத்தியானது ஏற்படுகிறது. நூல்களிலேயும் சரி, அனுபவத்திலேயும் சரி, நமக்கு பக்குவம் ஞான விருத்தியானது ஏற்படுகிறது. இன்றும் பல அன்பர்கள் ருத்ராட்சத்தினால் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்வோரை நாம் பார்க்கலாம். அடியன் இல்லத்தில் ருத்ராட்ச சிவலிங்கமானது இருக்கின்றது. இதே போல் எண்ணற்ற அன்பர்கள் ருத்ராட்ச சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்கிறார்கள். அவ்வாறு முறைப்படி ஆகம ரீதியாக அந்த லிங்கத்தை ஸ்தாபனம் செய்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஞான விருத்தியானது ஏற்படுகின்றது. அடுத்தது பஸ்ம கோயில் என்று ஒன்று உண்டு. அதாவது விபூதி பாத்திரம், அந்த விபூதி பாத்திரத்தையே பஸ்ம கோயில் என்று மகுடாகமானது போற்றும். அந்த வகையிலே விபூதி பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த விபூதி பஸ்மத்தையே, அந்த திருநீற்றையே லிங்கமாக பாவித்து அதிலே கணிகலிங்கமாக பூஜை செய்யும் பொழுது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கின்றனவாம், சகல செல்வங்களும் கிடைக்கக்கூடியதாக சிவ ஐவாகமங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய கணிகலிங்கம் சந்தனம் என்று பெயர். கந்தம், சுத்தமான சந்தனக்கட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த சந்தனத்தை அரைத்து அந்த சந்தனத்திலே சிவபெருமானை ஸ்தாபனம் செய்து கணிகலிங்கமாக நாம் பூஜை செய்து வரும்பொழுது நமக்கு சகல இன்பங்களும் கிடைக்கின்றதாம், சகல சௌபாகிய இன்பங்களும் கிடைக்கின்றன. இன்று பெரும்பாலும் கணிகலிங்கத்திலே சந்தனத்தை வைத்து பூஜை செய்தவோர் மிக அதிகம். ஆக இதனால் நமக்கு சகல சௌபாகியமும் சகல இன்பங்களும் கிடைக்கின்றன என்று கூறுகின்றது. அடுத்ததாக கணிகலிங்கத்திலே பத்தாவதாக இருக்கக்கூடிய லிங்கம் கூர்ச்சம். தர்பை எப்பொழுதும் விசேஷமானது. அந்த தர்பையிலே ஆகமங்கள் கூறியவாறு அந்த தர்பைகளை தொகுத்து அதனை கூர்ச்சமாக முடிந்து அந்த கூர்ச்சத்திலே கணிகலிங்கமாகவே அந்த கூர்ச்சத்திலே சிவபெருமானை ஸ்தாபனம் செய்து வழிபடும் பொழுது நமக்கு முக்தி செல்வமானது கிடைக்கின்றது என்று சைவ மகுடாகமம் கூறுகின்றது. முக்தி செல்வம் பேரான முக்தி, சிவஞான பேறு கிடைக்கும் என்று கூறுகின்றது. அடுத்ததாக பதினோராவதாக இருக்கக்கூடியது பூவால் லிங்கம். பூஜைக்குரிய தகுதியான புஷ்பங்களை லிங்கமாகவே நாம் பாவித்து அந்த புஷ்பத்திலேயே சிவபெருமானை ஆவாகனம் செய்து கணிகலிங்கமாக பூஜை செய்யலாம். இவ்வாறு புஷ்பத்தினால் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு நாம் பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஆயுள் விருத்தியானது ஏற்படுகிறது. தீர்க்கமான ஆயுள், ரோகங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கி தீர்க்கமான ஆயுள் கிடைக்கின்றது என்று சைவ ஆகமங்களானது கூறுகின்றன. அடுத்தது பன்னிரெண்டாவதாக பூர்த்தியாக இருக்கக்கூடியது சர்க்கரை, அதாவது வெள்ளம். வெள்ளத்துக்கு தான் சர்க்கரை என்று பெயர். அப்படியா இருக்கக்கூடிய நல்ல ஒரு கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான அந்த வெள்ளத்திலிருந்து அந்த வெள்ள அந்த குளம்னு என்று சொல்வார்கள். அதிலே அந்த வெள்ளத்தினாலே சிவலிங்கமாக பாவித்து பெருமானுக்கு அந்த சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது விரும்பிய இன்பம், நாம் என்ன பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனையானது ஈடேறும் என்று ஆகமம் கூறுகின்றது. இவ்வாறு காரணாகமமானது க்ஷணிகலிங்கம் என்று பன்னிரண்டு வகைகளை வகைப்படுத்தி இது இதனால் என்னென்ன பயன்களை தருகின்றன என்பதை விரிவாக கூறுகின்றன. அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியம், ஏன் ஆகமங்கள் இவ்வாறு புற்றுமண், ஆற்றுமண், புஷ்பம், கூர்ச்சம், சந்தனம், கோமயம், புஷ்பம், சர்க்கரை, இப்படி எல்லா இதிலெல்லாம் கணிகலிங்கம் பண்ணலான்னு ஏன் சொல்ற, ஏன் ஆகமங்கள் வகுத்துள்ளன என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால், எப்படிப்பட்டேயானும் சிவபூஜையை ஒருவர் செய்து புண்ணியம் அடைந்துவிட வேண்டும், முக்தி அடைந்துவிட வேண்டும் என்று சுவாமி நமக்காக நெகிழ்ந்து வந்து இத்தனை செயல்களையும் அருளி செய்துள்ளார்கள். அதுதான் எப்பாடுபட்டாவதும் சுவாமி வந்து ரக்ஷாபந்தனத்திலே பிரம்மோற்சவங்களிலே சுவாமி ரக்ஷையை கட்டி கொண்டு வருவார். ரக்ஷாபந்தனம் என்று நடக்கும், கையிலே காப்பு கட்டுதல் என்று பெயர். இந்த காப்பினை கட்டி கொண்டு சோமாஸ்கந்தர் 10 நாட்களும் 10 தினங்களிலேயும் உற்சவம் வருவார். அதை அந்த உற்சவ தீபிகை என்ற அந்த நூல் கூறும் பொழுது அதனை எவ்வாறு கூறும் என்றால், எப்பாடுபட்டேனும் இந்த ஆன்மாக்களுக்கு நான் முக்தி பேரை அடித்தே தீருவேன் என்று சுவாமி கங்கணம் கட்டி கொண்டு வருகிறாராம். கங்கணத்தை, அதுக்கு தான் அப்படிதான் அந்த ரக்ஷையை வந்து கங்கணம் கட்டி கொண்டு வருவார் என்று பெயர்.